கண்டி சீமை. எழுத்தாளர் ரா சடகோபன். பெருந்தோட்டமே இலங்கை பொருளாதாரத்தின் மையம். மலையகத்தின் அடுத்த கட்டத்துக்கான உரிமை கோரிக்கை குரல்களை எழுப்பியவர்கள் இடதுசாரி கொள்கையை கொண்டிருந்த சமசமாஜ கட்சியினரே. இவர்களது தூரத்து கனவு இலங்கையிலிருந்து வெள்ளையர்களை துரத்தியடித்த பின் பாட்டாளி வர்க்க புரட்சியை ஏற்படுத்தி சோசலிச அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதாக இருந்த போதும் அவர்கள் இலங்கையின் அரசியல் சமூக பொருளாதார மாற்றத்துக்கு பின்னால் கணிசமான பங்களிப்பை செய்தனர். இலங்கையில் ஏற்பட்ட சிறு முதலாளித்துவத்தின் வளர்ச்சி காரணமாக சிறு முதலாளித்துவ வர்க்கம் ஒன்று உருவாகியிருந்தது. இவர்கள் கொச்சையான ஆங்கிலத்தை பேசி ஆங்கிலேயர்கள் போல் கோட்டும் சூட்டும் அணிந்து கொண்டு ஆங்கிலேயரின் அடிவரடிகளாக இருந்து கொண்டு தொழிலாள விவசாயிகளை சுரண்டி பணம் குவித்தனர். ஆங்கில மோகம் கொண்ட இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும் ஆங்கில கல்வி கற்பிக்க இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பி வைத்தனர். அவ்விதம் ஆங்கிலம் படிக்க சென்ற அவர்களில் சிலர் வெறுமனே ஆங்கிலம் மட்டுமே படித்துவிட்டு வராமல் அரசியல், பொருளாதாரம், சமூக கல்வி என்பவற்றுடன் சேர்த்து இடதுசாரி கொள்கைகளையும் கற்றுக்கொண்டு தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தார்கள். அவர்களில் லெஸ்ஸி குணவர்த்தன, பிலிப் குணவர்த்தன, என் எம் பெரேரா, கொல்வின் ஆர் டி சில்வா, ரோபர்ட் குணவர்த்தன ஆகியோர் இணைந்து இலங்கையின் முதல் இடதுசாரி அமைப்பான இலங்கை சமசமாஜ கட்சியை 1935 ஆண்டு டிசம்பர் மாதம் 18 திகதி தோற்றுவித்தார்கள். அவர்களது அமைப்பு பிரகடனத்தின் மூலம் நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பது, உற்பத்தி துறைகளை தேசியமயப்படுத்துவது, இனமத, குளம் மற்றும் ஆண் பெண் பால் ரீதியான பாரபட்சங்களை இல்லாதொழித்தல் போன்றன பிரதான நோக்கங்களாக இருந்தன. இதுவரை காணப்பட்ட தொழிற்சங்க தலைமைகள் மத்திய மலைநாட்டின் பெருந்தோட்ட தொழிலாளர்களை புறக்கணித்து நகர்ப்புற தொழிலாளர்களை மாத்திரமே முக்கியமானவர்களாக கொண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை ஒரு பெரும் குறைபாடு என அவர்கள் கருதினார்கள். அதற்கு காரணம் தலைநகரை மையமாக கொண்ட தொழில்துறைகள் அனைத்துமே பெருந்தோட்ட துறையில் உற்பத்தி, ஏற்றுமதி என்பவற்றில் தங்கியிருப்பதாக இருந்தன. ஆகவே தொழிற்சங்க நடவடிக்கைகளின் மையப்புள்ளி மத்திய மலைநாட்டின் தேயிலை உற்பத்தியை மையமாக கொண்ட தொழிலாளர்களை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினார்கள். இந்த சிந்தனையின் வாய்ப்பட்டதாக 1930களில் நடுப்பகுதியில் மத்திய மலைநாட்டின் பெருந்தோட்டங்களை நோக்கி தமது தீவிரவாத தொழிற்சங்க அமைப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார்கள். 1930 தசாப்தங்களை அடுத்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக உருவாவதை அவதானித்த அரசாங்கம் அவற்றை கட்டுப்படுத்தும் பொருட்டு எல்லா தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் 1935 ஆண்டில் 14 இலக்க தொழிற்சங்க பதிவுகள் கட்டளை சட்டம் என்ற பெயரில் இச்சட்டம் அரசாங்க சபையில் நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட முதலாவது சங்கம் துரைமார்கள் சங்கமாகவே இருந்தது. அதனைத் தொடர்ந்து 1937 ஆண்டளவில் அகில இலங்கை தலைமை கங்காணிமார் சங்கம் 648 அங்கத்தினவர்களுடன் பதிவு செய்யப்பட்டது. நடேசையரை தலைமையாக கொண்ட அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற சங்கம் 1940 ஜனவரி 19 திகதி பதிவு செய்யப்பட்டது. இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட மற்றொரு தொழிற்சங்கமாக பெருந்தோட்ட கணக்கு பிள்ளைகளின் தொழிற்சங்கம் காணப்பட்டது. 1948 ஆண்டு பதிவு செய்யப்பட்ட இத்தொழிற்சங்கத்தின் தலைமையகம் நாவலப்பிட்டியில் அமைந்ததுடன் மலையகமெங்கும் 16 கிளை அலுவலகங்களும் அமைக்கப்பட்டன. இதன் முதலாவது தலைவராக ஆர் எஸ் வேலுவும் உப தலைவராக எம் சுப்பையாவும் செயல்பட்டனர். இச்சங்கத்தின் முதலாவது பேராளர் மாநாடு 9 ஆண்டுகளுக்கு பின் 1957 ஆண்டு எட்டன் ஸ்ரீபாத கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கால பகுதியில் தோற்றம் பெற்ற தொழிற்சங்கங்களில் லங்கா சமசமாஜ கட்சியின் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் யூனியன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அரசியல் தொழிற்சங்க வரலாற்றில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தியது என்ற வகையில் முக்கிய வகிப்பாக்கத்தை பெற்றுக்கொண்டது. 1939 ஆண்டு அக்டோபர் மாதம் உருவாக்கப்பட்ட இந்த தொழிற்சங்கத்தில் அவ்வாண்டு இறுதியிலேயே 8,000 அங்கத்தவர்கள் சேர்ந்திருந்தனர். தொழிற்சங்கத்தின் செயலாளர்களாக வேர்னர் குணசேகரம் மற்றும் பி எம் வேலுசாமியும் செயல்பட்டார்கள். இதன் தலைவராக எஸ் என் பொன்னையா தெரிவு செய்யப்பட்டார். லங்கா சமசமாஜ கட்சியும் அதன் தொழிற்சங்கமும் இணைந்து அதன் ஆரம்ப கட்டத்திலேயே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 33% அதிகரித்தல், 10 சீட்டு முறையை இல்லாதொழித்தல், கங்காணிக்கான தலைக்குரிய பென்சு காசு கொடுப்பனவு, ரேசன் கார்டு முறை போன்றவற்றை ஒழித்தல், பென்ஷன் முறையை ஏற்படுத்தல், வேலையற்றோருக்கான காப்புறுதி போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து செயல்பட்டது. இத்தகைய சூழ்நிலைகளில் 1936 இடம்பெற்ற இலங்கை அரசாங்க சபைக்கான பொது தேர்தலில் லங்கா சமசமாஜ கட்சி சார்பில் போட்டியிட்ட என் எம் பெரேரா, பிலிப் குணவர்த்தன ஆகிய 2 வேட்பாளர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்க சபைக்கு தெரிவு செய்யப்பட்டனர். இவர்கள் வெற்றி பெறுவதற்கு பெருந்தோட்ட இந்திய வம்சாவளி கூலி தொழிலாளர்களின் வாக்குகளே கணிசமான அளவுக்கு பங்களிப்பு செய்து இருந்தது. இது தொடர்பில் அரசாங்க சபையில் உரை நிகழ்த்தும் போது என் எம் பெரேரா பின்வருமாறு குறிப்பிட்டார். எனக்கு கிடைத்த ஓட்டுகளில் ஒரு தனி ஓட்டை தானும் நான் தோட்டதுறை மார்களிடமிருந்து பெறவில்லை என்பதை திட்டவட்டமாக என்னால் கூற முடியும். மறுபுறம் தோட்டதுறைமார்கள் அனைவருமே எனக்கு எதிராக போட்டியிட்ட எதிர் வேட்பாளருக்கு தமது ஓட்டை போட்டதுடன் தொழிலாளர்களையும் அப்படியே செய்ய வேண்டும் என நிர்பந்தப்படுத்தினர். இருந்தாலும் வாக்காளர்கள் தங்கள் ஓட்டுகளை யாருக்கு போட வேண்டும் என்பதில் தீர்மானமாகவே இருந்தார்கள். 1930களின் அடுத்து வந்த தசாப்தத்தில் இலங்கையிலும் இந்தியாவிலும் ஏற்பட்டிருந்த பொருளாதார மந்த நிலைமையில் இருந்து ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது. இதன் விளைவாக தேயிலையின் விலை ஒரு ராத்தலுக்கு 42% 76% ரப்பரின் விலை 12% 49% அதிகரித்திருந்தது. இதன் காரணமாக வேலைவாய்ப்புகளும் படிப்படியாக அதிகரித்தது. வர்த்தக வருமானங்களும் கணிசமாக அதிகரித்த போதும் அவற்றினால் ஏற்பட்ட எந்த நன்மைகளும் தொழிலாளர்களை சென்றடையவில்லை. இவற்றை சுட்டிக்காட்டிய தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வையும் வாழ்க்கை தர உயர்வையும் கோரி தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். எனினும் அவை தொடர்பில் அரசாங்கமும் துறைமார்களும் எந்தவிதமான அக்கறையும் காட்டியதாக தெரியவில்லை. இதனைத் தொடர்ந்து பல தோட்டங்களிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறிய அளவில் தாக்குதல்களும் கலகங்களும் உருவாக தொடங்கின. முதன்முறையாக தோட்டதுறைமார்களும் உரிமையாளர்களும் தோட்ட தொழிலாளர்களின் ஸ்தாபனப்படுத்துதல் தொடர்பாகவும் அவர்களின் எழுச்சி தொடர்பிலும் பயமும் பீதியும் அடைந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இது தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை தயாரிப்பதற்காகவும் அதனை காலனித்துவ செயலாளருக்கு அனுப்பி தகுந்த நடவடிக்கை எடுக்க கோருவதற்காகவும் துரைமார் சங்கத்தினால் விசாரணை கமிஷன் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இதன் பிரகாரம் பின்வரும் காரணங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை மேற்படி விசாரணை குழு தயாரித்து 1940 ஜூன் 8 காலனித்துவ செயலாளரிடம் கையளித்தது. அவ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, கடந்த 3 வருட காலத்தில் இலங்கை பெருந்தோட்ட பகுதிகளில் இடதுசாரி தொழிற்சங்கங்களை அனுமதித்தமை காரணமாக பல்வேறு வன்முறைகளும் தாக்குதல்களும் அதிகரித்து வந்திருக்கின்றன. அரசாங்கம் அதனை கட்டுப்படுத்துவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. 1939 ஜனவரி 10 முள்ளோயா தோட்டத்தில் பெரிய கலவரம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. அதனை கட்டுப்படுத்த போலீசார் அழைக்கப்பட்ட போதும் அவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டது. போலீசாரின் வாகனம் சேதப்படுத்தப்பட்டது. துப்பாக்கி சூடு நடத்தியதில் ஒரு தொழிலாளி கொல்லப்பட்டார். அடுத்து வந்த ஏப்ரல் மாதத்தில் ரம்படை தோட்டத்தில் 600 தொழிலாளர்கள் கிளர்ந்தெழுந்து கத்தி கம்பு தடிகளுடன் தோட்டதுறையையும் அவருடைய பங்களாவையும் தாக்கியதில் தோட்டதுறை கல்லடிப்பட்டு படுகாயமடைந்தார். அதே மாதத்தில் வெளிவோயா குழு தோட்டத்தில் தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து மேற்கொண்ட கலவரத்திலும் தாக்குதலிலும் தோட்டத்து கண்டக்டர் காயமடைந்துள்ளார். மே மாதத்தில் நெஸ்பி தோட்டத்தில் 2 குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலில் 5 பேருக்கு காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதே மாதத்தில் நீட்வுட் தோட்டத்தில் தொழிலாளர்கள் கலகம் விளைவிக்க முற்பட்ட போது போலீசாருக்கும் தொழிலாளிக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. ஒரு போலீஸ்காரர் கடும் காயமும் மேலும் சில போலீஸ்காரர்கள் சிறிய காயங்களுக்கும் உட்பட்டனர். அதே மாதத்தில் வேவல் ஹென என்ற தோட்டத்தில் பெருந்திரளான தொழிலாளர்கள் ஒன்று கூடி கலவரம் ஏற்படுத்த முற்பட்ட போது 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதே மாதத்தில் ஓவா ரதல்ல தோட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் கங்காணி ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அதே மாதத்தில் வேவச என்ற தோட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தின் போது அந்த தோட்டத்துறையை தோட்டத்திலிருந்து வெளியேற்றும்படி தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். அதே சமயம் தோட்டத்துறைக்கும் அவரது மனைவிக்கும் தங்களால் பாதுகாப்பு வழங்க முடியாது என போலீசார் தெரிவித்தனர். அதே மாதத்தில் சென் அண்ட்ரூவஸ் என்ற தோட்டத்தில் தோட்டத்துறையின் மீது நடத்திய தாக்குதலில் அவரது ஒரு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது, மற்றொரு கையிலும் காயம் ஏற்பட்டது. தோட்டத்துறைமாரின் பார்வையிலும் போலீசாரின் பார்வையிலும் மேற்படி சம்பவங்கள் கலவரங்கள் ஆகவும் தோட்டத்துறைமாருக்கு எதிரான தாக்குதல்களாகவும் இருந்த போதும் தொழிற்சங்கங்களின் பார்வையில் இவை வெறும் தொழிற்சங்க நடவடிக்கைகளாகவே இருந்தன. மறுபுறம் இவை தோட்டப்புறங்களில் இடதுசாரி தொழிற்சங்கங்களால் தொழிலாளர்கள் முற்றிலும் தாபனப்படுத்திவிட்டதனை அறிவிக்கும் பறைசாற்றுதல்களாக இருந்தன என்றும் எடுத்துக்கொள்ள முடியும்.